திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்த போற்றி பகருடை. உரை வழங்குபவர் நெல்லை சிவகாந்தி ஐயா அவர்கள். திருச்சிற்றம்பலம்
கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடன் செய்கின்ற பூங்கடல் போற்றி போற்றி. சிற்றம்பலம் மண்ணும் சின்மயராம் தில்லை நகர் கொற்றங்குடி முதலை கூறும் நாள் என்னாளோ. நம பார்வதி பதையே அரர் மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் அல்ல, அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய புனார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு ஞானசாஸ்திர நூலை நமக்கு தந்து வேறு உபகாரம் செய்திருக்கின்ற குற்றவங்களுடைய உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகளுடைய புனார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கி, தோத்திரம் சாத்திரம் புராணம் இதிகாசம் வேதம் ஆகமம் பற்றிய செய்திகளையெல்லாம் சைவ உலகுக்கு உள்ளங்கனி நெல்லிக்கடி போல் தெரிய வரும்படியாக பேர் உபகாரம் செய்து கொண்டிருக்கின்ற சைவம் ஓஆர்ஜி அமைப்பினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் அதை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டும் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் திருநெல்வேலி சிவகாந்தி ஆகிய என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சைவ பெரியவர்களே, நம்முடைய சைவமானது நம்முடைய வாழ்வோடு இணைந்தது. சைவத்தினுடைய முறைமைகளும் நெறிமைகளும் நம்முடைய வாழ்வோடு பின்னி பிணைந்திருக்கிறது. நம்முடைய ஆண்டவர்கள் சைவத்தினுடைய உண்மைகளை எல்லாம் அனுபவ வாக்காக பழமொழியாக நமக்கு தந்திருக்கிறார்கள். அந்த பழமொழிகளை நாம் உற்று நோக்கினால் அத்தனையும் சைவத்திரத்தையே உறுத்தும். ஒரு நல்ல பழமொழி, ஊர் ரெண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம். இந்த ஊர் ரெண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்றால் இதனுடைய பொருள், ஊர் என்பது உடம்பும் உயிரும். இந்த உடம்பும் உயிருமாக ரெண்டும் பட்டால் இந்த உடம்பு தத்துவ கருவிகளால் ஆனது, கருவிகரணங்களால் ஆன அவைகள் பசுக்கரணங்கள் பட்டு சிவக்கரணங்கள் ஆகிவிட்டால், அதே போன்று இந்த உயிரானது சீவபோதம் பட்டு சிவபோதம் வந்துவிட்டால் இந்த ஆன்மா உயிர்ந்துவிடும் என்று கூத்தாடி ஆகிய அம்பலக்கூத்தன் மகிழ்வானான். அதனால்தான் ஊர் ரெண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம். இந்த கருத்தைத்தான், இந்த பழமொழியைத்தான் சுந்தரமூர்த்தி நாயனார் ஊன் உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே என்று சொல்லிக்காட்டார். எனவே இந்த உடம்பையே உயிராக நினைத்துக் கொண்டிருக்கின்ற ஆன்மா, உடம்பு வேறு அதில் இருக்கின்ற தத்துவங்கள் வேறு என பிரித்து அதில் இருக்கின்ற பசுக்கரணங்களை சிவக்கரணங்களாக மாற்றுதல் வேண்டும். இந்த ஆன்மா சிவபோதம் கெட்டு சிவபோதம் ஆதல் வேண்டும். உயிர்களை எல்லாம் கடை தேர்தல் வேண்டும் என்பதற்காகத்தானே ஐந்தொழி நடத்துகின்றான் நம்முடைய ஆடல் நல்லார். அப்படி அந்த ஆன்மா பக்குவம் அடைந்து விட்டதென்றால் இறைவன் மகிழ்கிறான். அதைத்தான் ஊர் ரெண்டு பட்டால் கொத்தாடிக்கு கொண்டாட்டம் என்று அங்கே சொல்லி காட்டுவார். அடுத்தார் போன்ற ஒரு பழமொழி சொல்லுவார்கள், அடி உதவுவதை போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டான். இந்த அண்ணன் தம்பி என சொல்லக்கூடியவர்கள் நம்மோடு உள்ளவர்கள், உடன் இருப்பவர்கள். இந்த உடன் பிறந்தவர்கள் என சொல்லக்கூடியவர்கள் அவரது உடம்பு உலகிலே இருக்கின்ற வரைக்கும், நம்முடைய உடம்பு உலகிலே இருக்கிற வரைக்கும் தான் அந்த அண்ணன் தம்பி உறவு. இன்னும் இருவருமே உடம்போடு இருந்தாலும் கூட அந்த உறவு நிலையற்றது. அண்ணன் தம்பியாலோ இன்பமும் வரக்கூடும் துன்பமும் வரக்கூடும். அவைப்பிராட்டி கூறுவாள், உடன் பிறந்தார் சுற்றத்தார் என வேண்டாம், உடனிருந்தே கொள்ளும் வியாதி. உடன் பிறந்தார் சுற்றத்தார் என வேண்டாம். உடன் பிறந்தவர்களால் நமக்கு கழிப்பும் வரும், சில சமயங்களில் அவர்களால் நமக்கு சலிப்பும் வரும். ஆனால் உயிர்களுக்கு புகலிடம் என்று சொல்லக்கூடிய ஒன்றிருக்கிறதே, அது ஒன்றுதான் நமக்கு தோன்றா துணை. இது அண்ணன் தம்பி உறவு போல் நிறையற்றதாக இல்லாமல் அது உயிர் துணையாக அந்த திருவடியானது நமக்கு என்றைக்குமே உதவக்கூடியது. அந்த திருவடி நமக்கு நிலையாக நின்று நமக்கு துணை செய்யும். அந்த திருவடி நமக்கு இன்பத்தையே தரும். அந்த திருவடியானது நம்மை பேரானந்த பெருங்கழிப்பிலேயே அமிழ்த்துக் கொண்டே இருக்கும். ஆகையினாலேதான் அடி உதவுவதைப் போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டான் என்று அந்த உயிர்களுக்கெல்லாம் புகலிடம் அந்த திருவடி ஒன்றே என்று அங்கே நமக்கு கூறுவதற்காகத்தான் அங்கே அந்த பழமொழியாக வைத்து சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இன்னும் சில பேருக்கு அறிவுரை சொல்லுகின்ற பொழுது ஒரு சலிப்பு வந்தால் நாலு பேர் போன பாதையிலே போ என்று சொல்லிவிடுவார்கள். அந்த நாலு பேர் போன பாதை எது என்றால் சமயாச்சாரியார்கள் நால்வர். எனவே நாம் இப்படித்தான் போக வேண்டும் என்பதற்காக அந்த நான்கு பேர் போன பாதையிலே போ. நான்கு பேர் என்பது சமயாச்சாரியார்களையும் எடுத்துக்கொள்ளலாம், சங்கனாச்சாரியார்களையும் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த போன்று எடுத்துக்கொண்டால் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. இந்த ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்பது எந்த சித்தாந்த கருத்தை சைவ கருத்தை உணர்த்துகிறது என சொன்னால், இறைவனானவன் கேவல நிலையிலே பாடாளமாக கிடக்கின்ற அந்த உயிர்களுக்கு தனு கரண பூண போகத்தை கொடுப்பதற்கு முதன் முதலிலே மாயையில் இருந்து மாயையை முதல் காரணமாக வைத்துக் கொண்டு சக்தியை துணை காரணமாக வைத்துக் கொண்டு தான் நிமித்த காரணமாக இருந்து கொண்டு படைத்தல் காத்தல் அளித்த மாதிரி செய்கிறார். இந்த ஆக்குவது என்பதற்கு அங்கே மாயையாகிய சக்தி, அதற்கு துணையாக அருட்சக்தி. இந்த மாயையாகிய சக்தியும் அவனது பறிக்கிற சக்தியே, அதை வைத்துதான் படைக்கிறது. எனவே ஆக்குவதும் பெண்ணாலே அழிவது பெண்ணாலே என்று சொல்லக்கூடியது, இந்த உலகத்தை நிறுத்திய பின்பு ஒடுக்க நினைக்கின்ற பொழுது நம்முடைய பெருமான் ஆழ்கடலின் மத்தியிலே பெண் குதிரையின் வடிவத்திலே இருக்கின்ற அந்த வடவாக்கினி என்று சொல்லக்கூடிய ஒன்றை கடலில் இருந்து வெளிப்படும்படியாக செய்து, அந்த பெண் குதிரை வெளிப்பட்ட பின்பு அதனால் கடல் பொங்கி நிலத்தினை கொள்ள, நிலத்தினை நீர் கொள்ள, நீரினை அக்னி கொள்ள, அக்னியினை காற்று கொள்ள, காற்று ஆகாயத்திலே சென்று அடங்கி இப்படி சம்ஹாரம் நடக்கிறது. எனவே வடவாக்கினி ஆகிய அந்த பெண்ணை வைத்து அந்த ஒடுக்க முறையினை தோற்றுவிக்கிறார். ஆகையினாலே தான் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்று சொல்லி காட்டுவார். அடுத்தார் போன்று எடுத்துக்கொண்டார், பாம்பின் கால் பாம்பறியும் என்பார். பாம்புக்கு கால் கிடையாது, ஆனால் பாம்பின் கால் பாம்பறியும் என்றால் இரு பொருள். கால் என்பது வழி. பாம்பு ஒன்று ஒரு இடத்திலே வந்ததென்றால் எந்த வழியாக வந்ததோ அந்த வழியாக தானாக சென்று விடும். எந்த பொந்து வழியாக, எந்த இடுக்கு வழியாக வந்ததோ அது வழியாக அது அடையாளம் பார்த்து போய்விடும். பூனைக்கு வந்த வழி தெரியாது, அது முட்டி கொண்டு வரும். எனவே பாம்பின் கால் பாம்பறியும், பாம்புக்கு தன் வந்த இடம் அறிந்து போய்விடும். ஆனால் சித்தாந்த ரீதியாக பாம்பு என்பது குண்டலினி சக்தி. அந்த குண்டலினி சக்தி எப்படி ஏற்படுத்தப்படுகிறது? இடகளை பிங்களை இரண்டையும் நிறுத்தி அங்கே சுடுமுனையை அங்கே ஏற்றுகின்ற பொழுது, அந்த சுடுமுனையை ஏற்றுகின்ற பொழுது அந்த கால் அளவு மாத்திரை எவ்வளவு என்பதை குண்டலினி சக்தி அறிந்து செலுத்தும். 8 மாத்திரை 16 மாத்திரை 32 மாத்திரை 64 மாத்திரை என்று திருமந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்த குண்டலினி சக்தியை ஏற்படுத்துகின்ற பொழுது, தூண்டுகின்ற பொழுது அந்த கால் காற்றின் அளவு அறிந்து அது செலுத்தப்படும். அது அறியாமல் செலுத்தினால் அந்த உடம்பிலே இருக்கிற பிராணவாயு முட்டி அவனுக்கு உடம்பிலிருந்து உயிரை நீக்குவதற்குள்ள ஒரு இது வந்துவிடும். ஆகையினாலேதான் பாம்பின் கார் பாம்பறியும் என்று சொல்லி காட்டுவார்கள். வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு என்று சொல்லி காட்டுவார்கள். இந்த வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு என சொல்லுகின்ற பொழுதுதான் இதற்கு பல எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது. திருகூடராசப்பர் அருளி செய்திருக்கின்ற திருக்குற்றால தலபுராணத்திலே அகத்திய மகரிஷியை பகைவனாக பாவித்து சில அவரை வந்து துன்புறுத்தி அடித்து உதைத்து அவரை அந்த இடத்தை விட்டு விரட்டுவதற்கு திரண்டு வருகின்றனர். அப்படி வருகின்ற பொழுது அகத்திய மகரிஷி தான் தனித்து நிற்கின்ற அவர் ஆயுதங்களோடு தன்னை எதிர்த்து வருகின்ற அந்த கூட்டத்தை நோக்கி தன் கையிலே இருக்கின்ற தர்ப்பை புல்லை தான் ஏவினார். அந்த தர்ப்பை புல்லே தன்னை தாக்க வந்தவர்களை துரத்தி அடித்தது. இப்படி நம்முடைய நூல்களிலே இறைவனது அடியார்கள் இறைவனது திருவருளை வைத்துக் கொண்டு எதையும் செய்வார்கள், வல்லவனுக்கு வல்லவனாக திகழ்வார்கள் என்றெல்லாம் நம்முடைய செய்திகளை பழமொழிகளாக வைத்திருக்கிறார்கள். அடுத்தாற் போன்ற ஒரு அருமையான ஒரு பழமொழி, கொன்றால் பாவம் தின்றால் போச்சு என்று உண்டு வருகிறது. இந்த கொன்றால் பாவம் என சொல்லுவது எது என்று சொன்னால், நம்முடைய சமயத்திலே முதலிலே ஒழுக்கம் வரையறுக்கப்படுகிறது. ஆகையினாலேதான் ஒழுக்கத்தை கொடுக்கின்ற திருக்குறள் படித்தல் வேண்டும், திருமந்திரத்திலே வருகின்ற முதலாவதாக உள்ள உபதேசத்தையும் படிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அந்த ஒழுக்கத்திலே சொல்லுகின்ற பொழுது புறால் மறுத்தல் சைவத்திற்கு 100 விடுக்காடு அவன் கடைபிடித்தே ஆக வேண்டும். இதை சைவ சமய நெறி என்கின்ற நூலிலே மறைஞான சம்பந்த எவ்வுயிரும் நீங்காது உறையும் இறை சிவன் என்று எவ்வுயிருக்கும் அன்பாயிரு, இந்த கருத்து மனதிலே தைத்து விட்டால் எந்த உயிரையும் தான் தின்ன வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் இல்லாது போய்விடும். திருவள்ளுவர் தேவநாயனார் 26வது அதிகமாக புறால் மறுத்தலை வைத்தார். பின்பு 33வது அதிகாரமாக கொல்லாமையையும் வைத்தார். இதே போன்று திருமூல தேவநாயனாரும் கொல்லாமையை வைத்த பின்பு புறால் மறுத்தலை வைக்கிறார். அந்த புலாலை உண்டவர்களுக்கு என்ன தண்டனை, ஒன்றால் பாவம் அதுக்கு என்ன தண்டனை என்பதற்கு திருமூல தேவநாயனார் சொல்லி காட்டுகிறார். பொல்லா புலாலை நுகரும் புலையரை எல்லாரும் காண இயமன் தன் தூதுவர் செல்லாக பற்றி தீவாய் நரகத்தில் மல்லாக்கா தள்ளி மறித்து வைப்பரே. எனவே அந்த புலால் உண்டவர்களை நரகத்திலே தள்ளி துன்புறுத்துவார்கள். அவன் புலால் உண்டமைக்காக என்ன செய்வார்களாம், அடுத்த இது வருது, கொன்றால் பாவம் தின்றால் போச்சு. இந்த தின்றால் போச்சு என்பதற்கு போற்றிப்பவருடையதான் விடை வருகிறது. நேற்றைய தினம் சிந்திக்கின்ற பொழுது தீவினை புரிந்து புறால் உண்ட ஒருவனை யமதூதர்கள் அழைத்து சென்று என்ன செய்கிறார்களா, நாரிந்தும் உன் ஊனை ஈரா தின்னென்று அடிக்கும். அந்த புலால் உண்டவன் கையிலே ஆயுதத்தை கருவியை கொடுத்து உன்னுடைய ஊனை தசையினை நீயே அறிந்து நீயே தின் என்று தலையிலே அடிப்பார்களா. ஆக அந்த கொன்ற பாவம் தன் சதையினை தின்றதால் தீர்க்கப்படுகிறது. இதைத்தான் கொன்றால் பாவம் தின்றால் போச்சு என்று இப்படி சொல்லப்படுகிறது. ஆக நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் தன்னுடைய அனுபவ மொழிகளாக சைவ சித்தாந்த உண்மைகளையே நமக்கு அங்கே சொல்லி இருக்கிறார்கள். இதை ஆகையினாலே தான் சாஸ்திர நூல்களையும் சைவர்கள் கண்டிப்பாக கற்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது கொன்றால் பாவம் தின்றால் போச்சு என்பதற்கு இந்த போற்றி பதனுடைய தான் நமக்கு விடை கிடைக்கிறது. இந்த சாஸ்திர நூல் எவ்வளவு அவசியம் என்பதை நம்முடைய 9வது திருவரையிலே புருலோகத்திர நம்பி திருப்புணவாயின் பதிகத்திலே அழகாக சொல்லி காட்டுகிறார். திருச்சிற்றம்பலவர் வாயினை கேட்டறிவார் வையத்தார் ஆவாரே. பரம்பொருளாகிய எம்பெருமான் வாயினை கேட்டறிவார். வாயினை என்றால் தானே குருவாக இருந்து ஆகம செய்திகளை உபதேசம் செய்த நம்முடைய சைவ சித்தாந்தம் ஒன்று உபதேச பரம்பரையாக வருகிறது. சிவத்திடம் இருந்து தொடங்கி குருமூர்த்தி வரைக்கும், இன்றைய பூவுலகத்தில் இருக்கின்ற குருமூர்த்தி வரைக்கும் அந்த பரம்பரையாக, கைலாய பரம்பரையாக வந்து கொண்டிருக்கிறது. ஆகையினாலே சிவன் தன் வாயினால் உபதேசம் செய்த அந்த சாத்திர உண்மைகளை கேட்டறிவார் வையத்தார் ஆவாரே, அவர்களே இந்த பூவுலகத்தினை ஆளுகின்ற அரசனாகி போகத்தை அனுபவிப்பர் என்று சொல்லி காட்டுகிறார். அப்படி சொல்லி காட்டுகின்ற பொழுது பூவுலகத்திலே அரசனாக இருந்து போகம் அனுப்பிப்பார் என்றால் அதில் இம்மப்பயனையும் தருவார், மறுமை பயனையும் தருவார் என்பது அங்கே தொற்றில் இருக்கிறது. ஆகையினாலே இந்த சாஸ்திர நூல் என சொல்லக்கூடியது சைவர்களுக்கு அவசியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த போற்றி பகருடை எப்படிப்பட்டது என சொன்னால், திருவாசகத்திலே வரக்கூடிய ஒரு வார்த்தைக்கு விளக்கமாக அமைகிறது. திருவாசகத்திலே ஆறாவது பகுதியாக வருகின்ற நீத்தல் விண்ணப்பத்திலே மூன்றாவது திருப்பாடல் முடிவிலே எப்படி வருகிறது என சொன்னார், மன்னோ உத்தரகோசை மங்கைக்கு அரசே வாருரு பூன்முளையாள் பங்க என்னை வளர்ப்பவனே, என்னை வளர்ப்பவனே. இந்த ஆன்மாக்களை வளர்ப்பது யார் என்று சொன்னால் சிவபெருமான். ஏன் வளர்ப்பவனே என்று குறிப்பிட்டு காட்டுகிறார்? ஒரு விவசாயி பயிரை வளர்க்கிறார் என்றால் அவனே வித்தினை தேர்ந்தெடுத்து அங்கே பயிரிட்டு அங்கே வீரியமாக வரக்கூடிய உரத்தையும் போடுவார், புழு பூச்சி பறவைகள் தாக்காத வண்ணமும் காத்து கழுவரிடமிருந்தும் காக்கிறார். இதே போல ஒரு தாயானவர் தன்னுடைய பிள்ளையை எப்படி வளர்க்கிறார், அந்த குழந்தைக்கு வேண்டிய ஊட்டச்சத்தையும் கொடுத்து எந்தெந்த காலங்களில் எந்த உணவை எப்படி எதை எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்து கொடுத்து நோய் முதலானவை வாராமலும் தடுத்து வந்தால் மருந்து கொடுத்தும் தீர்க்கிறார். இதே போல பரம்பொருளாகிய எம்பெருமான் தன்னுடைய அந்த ஆன்மாக்களை எல்லாம் அவனே எப்படி காக்கின்றான், அதைத்தான் அந்த காக்கின்ற முறைமைகளைத்தான் இந்த போற்றி பகருடையிலே நமக்கு விரித்து காட்டுகிறான். எப்படியெல்லாம் நம்மை நம்முடைய கருவில் இருந்து முக்தி பேர் வரை அவன் உடன் இருக்கிறான் என்பதை காட்டுவதுதான் இந்த போற்றி பகருடை. எனவே அந்த திருவாசகத்திலே வரக்கூடிய அந்த அருமையான செய்தியாகிய வளர்ப்பவனே என்ற ஒன்றுக்கு ஒரு பேருரை எழுதப்பட்டதை போலத்தான் இந்த போற்றி பகருடை அமைந்திருக்கிறது. இன்று நமக்கு உரிய பகுதியிலே அந்த இறைவனானவன் மூவகைப்பட்ட ஆன்மாக்களுக்கு அருள் செய்ததை அந்த நிலையை இதுவரை சிந்தித்தோம். விஞ்ஞானகள பிரளயாகல சகலன், இதில் சகலவர்க்க ஆன்மாக்களாகிய நமக்கு இறைவன் அங்கே ஒரு மானுட சட்டை தாங்கி வந்து குருவாக வந்து அருள் புரிகிறான். இப்படி மானுட சட்டை தாங்கி வந்து குருவாக அருள் புரிகின்ற அந்த பரம்பொருளானவர் எப்படியெல்லாம் அனுக்கிரகம் செய்கிறார் என்பதைத்தான் இன்றைய பகுதியிலே சிந்திக்க இருக்கிறோம். 71வது கண்ணியிலே இருந்து, மிண்டு ஆய ஆறு சமய பொருளும் அறிவித்து அவற்றின் பேரு இன்மை எங்களுக்கே பேரு ஆக்கி. இறைவன் ஆகமங்களை உபதேசித்தார். ஆகம உபதேசம் கேட்கின்ற பொழுது ஆன்மாக்களுடைய பக்குவத்திற்கு ஏற்ப புரிதல் மாறியது. சில பேருக்கு புரிந்து உபதேசம் செய்கின்ற பொழுது கொஞ்சம் மாறியது. இன்னும் சரியான குரு கொள்ளாமல் ஆராய்ச்சி முறையிலே சென்று வேறு விதமாகவும் பொருள் கொண்டார்கள். அப்படி நம்முடைய சமயத்திலே கற்பங்கள் தோறும் மாறுகின்ற பொழுது ஆன்மாக்களுடைய அந்த பரிபக்குவ நிலைய மாற்றத்திற்கு ஏற்ப நம் சைவத்தில் இருந்து முப்பொருள் கொள்கையை ஏற்றுக்கொண்டாலும் அதிலே சில கருத்துக்கள் சில செய்திகளுக்கு வேறுபட்டும் மாறுபட்டும் ஒரு கூட்டம் இருக்கிறது. அவைகளை அறுவகை சமயம் என்று நம்முடைய சமயம் குறிப்பிடுகிறது. புறப்புற சமயம், புறச்சமயம், அகப்புற சமயம், அகச்சமயம் என்று. இந்த புறப்புற சமயம் என சொல்லக்கூடியது வேத ஆகமத்தை பிரமாணமாக கொள்ளாதவர்கள். புறச்சமயங்கள் என சொல்லக்கூடியவர்கள் வேதத்தை ஏற்றுக்கொண்டு ஆகமத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அகப்புற சமயம் என சொல்லக்கூடியவர்கள் வேதத்தையும் ஆகமத்தையும் ஏற்றுக்கொண்டு ஒரு பசு வர்க்கத்தை சேர்ந்த ஒவ்வொரு கூற்றை அவர்கள் பிரமாணமாக கொள்வார்கள். அகச்சமயம் என சொல்லக்கூடியவர்கள் வேத சமயம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டாலும் முத்தி நிலையிலும் சில இடங்களிலும் முப்பொருள் உண்மையிலே அவர்கள் சற்று மாறுபட்டும் வேறுபட்டும் இருப்பார்கள். அவைகள் எல்லாம் ஒரு அறியாமையின் காரணத்தினால், சரியான குரு இல்லாத காரணத்தினால் இந்த பிழை ஏற்பட்டது என்பதை நம்முடைய ஞானாசிரியன்மார்கள் தோத்திரத்திலும் சாத்திரத்திலும் அவைகளுக்கு மறுப்பு கொடுத்திருக்கிறார்கள். திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் 10வது திருப்பாடல் தோறும் புறச்சமய ஏன் உண்மை சமயம் என நம்பி ஆன்மாக்கள் சென்று ஏமாற்றம் அடைந்து துன்பத்திற்கு ஆளாக கூடாது என்பதை கருணையோடு செய்த செயல் அது. ஆகையினாலே அந்த புறச்சமயத்தில் இருந்து நம்மை காண்பதற்காக சரியான குருவினை கொள்ளுதல் வேண்டும். ஆனால் அவர்களெல்லாம் நமக்கு பகைவர்கள் அல்ல, அவைகளெல்லாம் ஒரு படிமுறைகள். ஆகையினாலே புறச்சமய நெறி நின்றும் என்றே கூறப்படுகிறது. அந்தந்த புறச்சமயத்தில் நின்றவர்களுக்கு அதற்கேற்ப ஒரு நற்பலனும் கிடைக்கும். ஆனால் முடிந்த முடிவாகிய சித்தாந்த முக்தி என சொல்லக்கூடியது நம்முடைய சைவத்தில் சிரத்தில் இருந்தவர்களுக்கு மட்டுமே அது கிடைக்கும். நம்முடைய குறிக்கோள் சித்தாந்த அத்துவித முக்தி. ஆகையினாலே தான் நம்முடைய சைவ சித்தாந்தம் உயர்ந்தது என்று ஞானாசிரியன்மார்கள் அங்கே குறிப்பிடுவார்கள். இங்கே குருவாக வந்து என்ன செய்கிறானா, மிண்டு ஆய ஆர் சமய பொருளும் அறிவித்து இந்த புறச்சமய கொள்கைகள் எது எது என்பதை நமக்கு தெரிவித்து, அதுதான் நமக்கு விளக்கமாக சிவஞான சித்தியார் பரபக்கமும் சங்கல்ப நிராகரணமும் நமக்கு கிடைக்கிறது. அறிவித்து அவற்றில் பேறு இன்மை எங்களுக்கே பேறு ஆக்கி அந்த சமயங்களால் எந்த பயனும் இல்லை என்பதை நிரூபித்து எம்போன்றவர்களுக்கு மனதிலே நன்றாக பதியும்படியாக தேராத சித்தம் தெளிய திருமேனி கொண்டு வரும் அத்தகமி தானே அமையாமல். எனவே சைவ சமயமே சமயம் என்று உணரமாட்டாத என்னுடைய மனமும் தெளிவடையும்படி ஆச்சாரியனாக வெளிப்பட்டு வந்ததோடு மட்டுமல்லாது தேராத சித்தம் தெளிய திருமேனி கொண்டு வரும் அத்தகமைதானே அமையாமல் என்று சொல்லி காட்டார். ஆக குருவினது உபதேசம்தான் சித்தாந்த சைவத்திலே நிலை நிறுத்தும் நம்முடைய சமயம் சித்தாந்த சைவம். இதைத்தான் கலசி 15-10 மாதவ சிவஞான சுவாமிகள் இதுவன்றி வேறு சமயத்தை நம்பின் இல்லை முக்தி உண்மை என்று சொல்லி காட்டுவார். இதே கலசி 15-10 மாதவ சிவஞான சுவாமிகள் மாறினேன் சமய வேதம் வழிபடும் புண்மையெல்லாம் தேடினேன் வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம் என்றே ஏறினேன் சிவலோகத்தே இரண்டு அற கலந்து ஒன்றாகி ஆறினேன் வருத்தம் எல்லாம் கலசைக்கோன் அருளினாலே. இதை மாதவ சிவஞான சுவாமிகள் காஞ்சி புராணத்திலேயும் ஒரு இடத்துல சொல்லி காட்டார். தன்னுடைய பாயிர பகுதியிலே பேயன்ன புறச்சமயம் பிணக்கு நூல் வழியனைத்தும் பிழையே அன்றி வா என்மை தெளிந்து சைவ சித்தாந்த வழிதேறி அதீத வாழ்வில் போய் அன்மி அஞ்செழுத்தும் திருநீரும் கண்டிகையும் பொருளாக கொண்ட நாயன்மா திருக்கூட்டம் பணிந்திரஞ்சும் பெரும்பேறு நான் பெற்றேனால். ஆகையினாலே சைவ சித்தாந்தமே சமயம், சைவ சமயமே சமயம் என்று தெளித்ததோடு அமையாமல் என்ன செய்கிறார், வித்தகமாம் சைவ நெறியில் ஞானமயமாக இருக்கின்ற நம்முடைய வைதிக சைவ மார்க்கத்தில் வித்தகமாக அந்த சைவ நெறியில் என்ன செய்கின்றார் அழகாக நம்முடைய பெருமாள். அங்கே வேதம் முதல் ஆக அபிஷேகம், சமயம் முதலாக அபிஷேகம் என்ன செய்கிறார், சமயம் முதலாக அபிஷேகம், சமய தீட்சை விசேட தீட்சை நிர்வாண தீட்சை ஆச்சாரிய அபிஷேகம் என்று சொல்லக்கூடிய இந்த தீட்சைகளை செய்வித்து, இந்த சமய தீட்சை என சொல்லக்கூடியது இங்கே கிரியையிலே செய்யக்கூடிய சமய தீட்சை. இந்த சமய தீட்சை விசேட தீட்சை நிர்வாண தீட்சை ஆச்சாரிய அபிஷேகம் என சொல்லக்கூடியதற்கு விளக்கம் திருமூல தேவநாயனார் குறிப்பிடுவார். சமயம் மனத்தை சிவன் எழுந்தருளும் கோயிலாக மாற்றுதல் புறவழிபாடு கொண்டு வரும். விசேட தீட்சை சைவ மந்திரம் முறையாக ஜெபித்தல். நிர்வாண தீட்சை என சொல்லுகிறது மூல மந்திரத்தின் பொருளினை அங்கே கேட்டு உணர்தல். ஆச்சாரிய அபிஷேகம் என சொல்லக்கூடியது தான் என்பது அற்று சிவத்தோடு நிட்டை கூடி சமாதியாக நிற்றல். சமயம் கிரியையில் தன்மனம் கோயில், சமயம் மனுமுறைதானே விசேடம், சமயத்து மூலந்தனை தேரல் மூன்றாம், சமயா அபிஷேகம் தானாம் சமாதியே என்று திருமந்திரத்திலே குறிப்பிடுகிறார். எனவே அந்த சமய தீட்சை, விசேட தீட்சை, நிர்வாண தீட்சை, ஆச்சாரிய தீட்சை முதலியெல்லாம் அங்கே தீட்சைகளை செய்வித்து, இந்த தீட்சை என்ற ஒரு சொல்லுக்கு என்ன பொருள், தீட்சை, தீ என்பது கெடுத்தல், செய் என்பது கொடுத்தல், பசுத்துவத்தை கெடுத்து சிவத்துவத்தை கொடுத்தல். இந்த தீட்சை இல்லையே முத்தி இல்லை, வீடு வெற்றுக்கு நுழைவு வாயிலே தீட்சை தான். எனவே அந்த தீட்சையை கொடுத்து கொடிய கடிய பிறப்பால் பட்ட புண்ணும் இருவினையும் போயகல செய்ய திருக்கண்ணால் நோக்கி அழகாக சொல்லி காட்டுகிறார். பிறவி துன்பங்களுக்கு காரணமாக இருக்கின்ற அந்த புண்ணிய பாவங்கள் இருவினையும் போயகல செய்ய திருக்கண்ணருளால் நோக்கி தன்னுடைய திருக்கண்களால் நயன தீட்சை, அந்த பார்வை தீட்சையை செய்தருளி, எப்படி மீனானது தான் முட்டையிட்ட அந்த முட்டையினை பார்த்து கொண்டே இருந்து அந்த முட்டைக்குள் இருக்கின்ற குஞ்சு பக்குவப்பட்டு வெளிவரும்படியாக செய்கிறதோ அதே போல தன்னுடைய தீட்சையினால் அந்த ஆன்மாவை சுத்தி செய்கின்றார். அந்த நயன தீட்சை செய்தும் வண்ணமலர் கைதளத்து வைத்து அருளி, தன்னுடைய தாமரை போன்ற கைகளை என்னுடைய உச்சிமேல் வைத்து அருளி, ஸ்பரிச தீட்சை. ஸ்பரிச தீட்சை என சொல்லக்கூடியது கோழி எப்படி தன்னுடைய இறகினை வைத்துக் கொண்டு அணைத்து அந்த முட்டையை பக்குவப்படுத்தி குஞ்சு வெளிப்படும்படி செய்கிறதோ அதே போல முட்டையிலிருந்து வெளிப்பட்ட குஞ்சுகளை தன்னுடைய இறகுக்குள் அணைத்து அவைகளை வளர்ந்து பக்குவப்படும்படி செய்கிறதோ அதே போல ஸ்பரிச தீட்சை அந்த தொடு தீட்சையினாலே உயிர்களை பக்குவப்படுத்துகிறான் குரு. கல்லாய நெஞ்சு உரித்தி மெய்த்தகமையெல்லாம் இரித்து ஓதி, கல் போன்ற என்னுடைய நெஞ்சம் கசிந்து உருகும்படியாக முப்பொருள் உண்மையை எல்லாம் உணர்த்தி விரித்து ஓதி, ஷேர் ஒத்து ஒழுகும் இரு ஆர் இருள் வடிவம் செம்பதிரோன் பாலிற்ப காணாது ஒளியும் கணக்கே போல. அப்படி தீட்சைகள் செய்த காரணத்தினாலே என்ன நிகழ்கிறது, ஆகாயம் இருளாக இருக்கிறது. முக்கியமான பகுதி, ஆகாயம் இருளாக இருக்கிறது, சூரியன் தோன்றுகிறது, ஆகாயத்திலே இருக்கின்ற இருள் மறைகிறது. எனவே ஆகாயம் ஆகிய ஆன்மாவிடத்தே இருளாகிய ஆணவமலம் இருக்க அங்கே சிவகுருநாத சிவநாத அந்த குருவினால் கொடுக்கப்பட்ட அந்த சிவஞானமாகிய சூரியன் எழ அங்கு இருந்த இருளாகிய ஆணவம் மறைந்தது. இருளாகிய மாணவம் ஒளியவில்லை, அழியவில்லை, அடங்கி நிற்கிறது. ஒரு அறைக்குள்ளே இருள் இருக்கிறது, அங்கே ஒரு விளக்கு போடுகிறோம், அந்த இருளினால் இருளிலே இருக்கின்ற பொழுது விளக்கை போடுகின்ற பொழுது அந்த ஒளியினால் இருள் மடங்கி நிற்கிறதே தவிர அது போகவில்லை. இந்த ஒளி போய்விட்டால் அங்கு இருக்கின்ற இருள் மீளவும் தடை தூக்கி விடும். எனவே ஆகாயத்திலே இருள் இருந்து கொண்டே தான் இருக்கும், ஆனால் சூரிய ஒளியிலே அது அடங்கி நிற்கிறது. இதே போலதான் ஆன்மாவிடத்தை ஆணவமலம் சிவஞானமாகிய ஒளி வருகின்ற பொழுது ஆணவமலம் அடங்கி இருக்கும். இது எதற்காக உள்ள விளக்கம் சொல்கிறேன் என்று சொன்னால், ஆணவமலம் அழியாது, நித்திய பொருள். அது நித்திய பொருள் என்பதை காட்டுவதற்காகத்தான், அது அழியாது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் நடராஜபெருமான் திருவடியிலே ஊன்றி இருக்கின்ற பாலத்தின் கீழ் இருப்பது முயலகன். அந்த முயலகன் என சொல்லக்கூடியது ஆணவமலம். அந்த முயலகன் எப்படி இருக்கிறான், விதித்ததாலே இறந்து கொண்டது போல செயலற்று அல்ல, அது உயிருடன் தான் நிமிர்ந்து பார்க்கும். எப்பொழுது இந்த பிடி நகலும் எழுந்திருப்போம் என்று அது காத்திருக்கும். ஆகையினாலே அந்த நித்தியமாகிய ஆணவ பொருள் தொழிற்படாதபடி வருத்த விதை போல் செயல்படாதபடி செய்கிறார். இதைத்தான் சேர்வத்து ஒழுகும் ஆர் இருள் வடிவம் செங்கதிரோன் பாவிப்ப காணாது ஒளியும் கணக்கே போல. ஆணவத்தின் ஆதி குறையாமல், அந்த ஆணவமலத்தினுடைய நித்தியத்தன்மை குறையாமல், எம்பால் அணுகாமல், அது மீளவும் அணுகாமல், நீதி நிறுத்தும் நிலை போற்றி எங்களின் முன்பு போல அந்த ஆணவமலம் வந்து பற்றிக்கொள்ளாதபடியும் காத்த அனுக்கிரகம் செய்த நிலை போற்றி அந்த குருமூர்த்தியினுடைய தன்மை எம்மை காப்பதாக என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். முக்கியமான ஒரு செய்தி சித்தாந்தம் என்று சொல்லுகின்ற பொழுது சித்தத்தை அந்தமாக வைத்தல் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அங்கே இந்த இடத்திலே நம்முடைய சித்தாந்தம் என்று சொல்லுகின்ற அந்த இடத்திலே அருள் வயப்பட்டு காப்பதன் சாத்திரம் அருள் வயப்பட்டவனை காப்பது. அருள்வயப்பட்டவனை காப்பது என்றால் ஆணவமலம் தாக்காதபடி காப்பது சைவ சித்தாந்தம். எனவே சைவ சித்தாந்தம் ஒன்றுதான் ஆணவமலத்தை எப்பொழுதுமே ஆன்மாவை பற்றாதபடி தடுத்து நிற்கும். ஆகையினால் சைவ சித்தாந்தம் கற்க வேண்டும் என்று சொல்வார்கள், குருமுகமாக கற்க வேண்டும் என சொல்வார்கள். அதை உபதேசித்த குருவினை வணங்குகிறேன் என்று சொல்கிறார்கள்.